கத்தூரியை அம்பரை இது ஓன்றுள்ளது. கண்மணி நாயகம் சொல்லாமுடைய மேனையில் இருந்து ஒரு வாசனை வருமா அவரத்தை அனுசர்தான் சொல்லாமல் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் நான் அம்பரை நுகர்ந்திருக்கிறேன். மா சமம் அம்பரன் வலா மிஸ்கன் வலா ரீஹன் அப்பியதமின் தீவிரத்தூர் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நறுமணங்கள் எல்லாவற்றையும் நுகர்ந்திருக்கிறேன், ஆனால் எங்கள் நாயகம் சல்லல்லாஹுடைய திருமேனையிலிருந்து ஒரு வாசனை வருகிறது, அதற்கு ஈடாக ஒரு அம்பரையும் உலகத்தில் நான் பார்த்ததில்லை, அதற்கு ஈடாக ஒரு கத்தூரியையும் நான் கண்டதில்லை. திருமக்களே, ஏராளமான பரிசுகளை கொடுத்து அனுப்பினார், உயர்ந்த ஆடைகளை கொடுத்தார், வாகனத்தினுடைய கவசங்களை கொடுத்தார், தங்க நடைகளை கொடுத்தார், அதே போல இரண்டு அடிமைகளை கொடுத்து அனுப்பினார். நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி ரெண்டு அடிமைகளை கொடுத்து அனுப்பினார். அதுல ஒரு அடிமைதான் அவருக்கு மாரியத்தில் சிவித்தியா, சிவித்தி இனத்தை சார்ந்த அதற்கு மாரியா அவர் எல்லா பண்ணா அவர்கள். இன்னொரு ஆள் சீரியும் எந்த ஒரு அடிமை, ரெண்டு பேரும் பெண்கள். இன்னொரு ஆண் அடிமையும் கொடுத்து அனுப்பினார். இவர்களை நீங்கள் கபூல் செய்ய வேண்டும். அருமை நாயகம் சொல்லலாம் அவர்கள் அதற்கு மாரியா அவர்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாரியா அவங்க அவர்களை தான் மனமுடித்துக் கொண்டார்கள். அதற்கு சீரீல் என்ற இன்னொரு அடிமையை செய்தனர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனமுடித்துக் கொடுத்தார். அடிமைகள் விஷயத்தில் அதற்கு மாரியத்தில் சுருத்தியா என்ற இந்த அடிமை மன்னரால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட இந்த அடிமை. இன்னொரு அடிமை ரைஹானா பின் துசை, ரைஹானா என்ற ஒரு அடிமை. இந்த அடிமையும் இஸ்லாத்தின் பால் அழைத்து கொடுத்தார்கள். ரொம்ப புத்திசாலித்தனமான பெண், அவர்களை கொண்டு இந்த தீனுக்கு மகத்தான மாற்றங்களும் உயர்வும் ஏற்படும் என்ற ஒரு பேரவாவில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமையையும் அவர்கள் மனம் முடித்தார். இந்த ரெண்டு பேர் விஷயத்திலும் தெளிவா வருது. பல பெண்கள் தாங்கள் அல்லாஹுடைய ரசூலுக்காக தங்களை அன்பளிப்பு செய்தார்கள். நாயகமே எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்களுடைய துணைவி என்ற ஸ்தானத்தில் எங்களை இங்கே கபூல் செய்ய சொர்க்கத்தை உங்களோடு இருக்கலாம் அல்லவா, வேற ஒண்ணு வேண்டாம் என்று பல பேர் தங்களை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அப்படிப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை அவருடைய நிலைகளை கருதி சில பேரை அப்படி ஏற்றுக்கொண்டார். இந்த அடிமைகள் விஷயத்தில் இந்த ரெண்டு பேர் தான், அதுல ஒரு ஆள் அதற்கு மாறிய சொல் திருத்திய அவர்கள் வழி பிறந்தவர்கள் தான் இப்ராஹிம் அவர்கள். பெருமக்களே, ஆனால் இந்த அடிமைகளுடைய விஷயத்தில் இந்த ரெண்டு பேர் விஷயத்தில் தான் தெளிவாக வருகிறது. மற்றவர்கள் எல்லாம் சிலர் அன்பளிப்பு செய்தார்கள், தன்னை அன்பளிப்பாக கொடுத்தார்கள், சிலரை ஏற்றுக்கொண்டார்கள், சல்லாஹுடன் சிலரை விட்டார். கணவன் மனைவிங்கிற சம்பந்தமான விஷயங்கள் வரும் பொழுது நான் அதை முடிக்கணும்னு கடைசியா நினைச்சது, ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மார்க்கத்தில் நிரம்ப இருக்கு, அதை நான் விளங்கணும், அந்த கடமைகளை செய்யணுங்கிற சம்பந்தமா தான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதனுடைய கடமைகள் சொன்னா அது நிரம்ப இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்களுக்குண்டான கடமையையும் ஹதீஸினுடைய ஒளியை எழுதும் பொழுது கிட்டத்தட்ட 15-20 மேற்பட்ட கடமைகள் இருக்குதுன்னு எழுதுறான். அதை விரிவா சொல்றதுங்கிறது இல்லாட்டாலும் கூட, அதாவது நிக்காஹினுடைய அந்த ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்னால் இருந்து சித்துபத்தின் சொல்றாங்கள பேச்சுவார்த்தை நடக்கிறதை அப்பொழுதில் இருந்து மனமுடிப்பது முதல் மனமுடித்த அந்த இரவு முதல் வீடு கூறக்கூடிய நிலை வரை வீடு கூடக்கூடிய அந்த முறை முதல் இன்னும் சொல்ல போனோம் அது அந்த பையன் தான் சொல்லுங்களேன் கேட்டது, வீடு கூடக்கூடிய முறை வரை கடிச்சல் இருக்குது தெரியும், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதேபோல வாழ்க்கையை தொடர்வதில் தெரிந்த விவரங்களை இஸ்லாம் சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், உலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்னில் மஅரூஃப், அவர்களிடத்தில் உங்களுக்கு சில உரிமைகள் இருப்பதை போல சில கடமைகள் இருக்க கவனத்தில் வைங்க. அல்லாஹ் குர்ஆன் கடமைகள்ங்கிறது நிரம்ப இருக்குது, ஆனால் பலர் இங்க குடும்பத்தோட வாழ்றாங்க, மிக பலர் குடும்பத்தோடு வாழல. அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் ஞாபகப்படுத்துறதா இருந்தா, அவங்களுக்கும் சில கடமைகள், குறிப்பிட்ட இந்த லீவு வர்ற நேரத்தில் வந்து அதை கடத்திக்கிட்டே போகாம அந்த லீவு சென்று அந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த. ஏன்னா அதற்கு செய்தான் அவர் இந்த ஹத்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் அப்படி வீதி உலா வருவாங்களாம், மக்களுடைய ஹால் அகவால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக. அப்படி வரும் பொழுது பல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு அதற்கு உபரதில்லாமல் வர்றாங்க, ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி அருமை நாயகம் சல்லல்லாஹு அவர்களை பற்றிய அற்புதமான சில கதைகளை படித்துக் கொண்டிருக்கிறார். திருநவியினுடைய நினைவால் அந்த இடத்தில் நின்று தேம்பி தேம்பி அழுதவர்களாக அதற்கு உபரதில்லாமல் தரவர்கள் தங்களுடைய கல்வியில் அந்த இனிமையான பசுமையான நினைவுகளை சுமந்தவர்களாக பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு.
அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஒரு வீட்டுல இருந்து ஒரு நாள் ஒரு பாட்டு சத்தம் வருது.
ஒரு வீட்டுல இருந்து ஒரு அம்மா பாட்டு படிச்சுட்டு இருக்கு. அந்த பாட்டுல என்ன சொல்லுது? அந்த அம்மா சொல்றான், இந்த இரவு மொத்தமான இரவு, மிக நீண்ட இரவு, நேரமே போடல. காரணம் என்ன சொன்னா, என்னிடத்தில் உல்லாசமாக இருக்கக்கூடிய என் கணவர் அருகில் இல்லாத காரணம், என்னுடைய உடல் ரீதியான சில தேவைகள் எனக்கு இருக்கிறது, ஆனால் என் கணவர் என் அருகில் இல்லாத இந்த இரவு இருக்குது, ரொம்ப மோசமான இரவு. இந்த கவிதைகள் படிக்கிறார்கள், அதனுடைய கடைசியில சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பயம் ஒரு வெட்கம் மானம் அப்படிங்கிற அந்த உணர்வு, என்னை பத்தினித்தனமாக வாழும்படி சொல்கிறார். என் கணவர் எனக்கு செய்த சங்கை, என் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பிரியம், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பல நேரங்களில் நிறைவாக அவர் செய்த அந்த நிலை, இதுவெல்லாம் அந்த ஒரு ஸ்தானத்தில், எந்த ஸ்தானம், அந்த வயிற்றுல முன்னாலத்தில் அடியில் சொல்றாங்க, எனக்கு இப்பொழுது உள்ள நிலையில இந்த கட்டில் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும், இந்த கட்டில் ஆடிக்கிட்டு இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயமும் வெட்கமும், என்னுடைய கணவருடைய சங்கையும் மரியாதையும், அவர் எனக்கு செய்த கண்ணியமும், இதுவெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் ஆகுவதை விட்டும் என்னை இப்பொழுது தடுத்து கொண்டிருக்குது. அதற்கு உணர்வு இல்லாம கேட்டதுதான், நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. மகளா அருமை நாயகம் சல்லல்லாஹுடைய அன்பு துணைவியார் அதற்கு ஹஃப்ஸா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. வந்த உடனே கேட்டாங்கன்னா, அல்லாஹு தஆலா சத்தியத்தை வெளிப்படுத்துவதிலே வெட்கப்பட மாட்டான், வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், ஒரு கணவன் உன் மனைவி எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கலாம் கேட்டாங்க, தலை குனிஞ்சாங்க அவங்க, தரத்தாக்கு பேசுற பேச்சு பேச்சுக்கெல்லாம் எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கலாம் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா சத்தியத்தை வெளிப்படுத்துவதை வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். அருமை நாயகம் சொல்லாசுடைய துணைவியான தாங்கள் இந்த விஷயத்தில் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே பதில் வார்த்தையால் சொல்லாமல் கையால சொன்னாங்களாம். நாலு மாசம்னு சொன்னாங்க. எல்லாரும் கேசரை கேன்சல் பண்ணிட்டு 4 மாசத்தோட ஊருக்கு போயிட வேண்டியதானா? அதல்ல, அதாவது நம்முடைய மனைவிமார்கள் கண்ணியமானவர்கள், பத்தினித்தனமானவர்கள், ஒழுக்கமிக்கவர்கள், சந்தேகங்கிறது வந்துச்சுன்னா குடும்பமே ஆபத்தாயிரும். அந்த ஒரு நிலை வந்துருச்சுன்னு வைங்க, குடும்பத்தினுடைய வாழ்க்கையை சீர்கெட்டுவிடும். கண்ணியமானவர்கள் ஆனாலும் கூட இங்கே உள்ள சூழல், பொருளாதாரத்தினுடைய நிலை, எதிர்காலத்தை உயர்வாக ஆக்குவதற்காக வேண்டியுள்ள ஒரு முயற்சி, அதற்காக நாம் படக்கூடிய சிரமங்கள், இப்படிப்பட்ட இந்த நிலைகளை எல்லாம் கவனத்தில் வைத்து லீவு வர்ற நேரத்தில் தட்டி தட்டி கழிச்சிடாம அந்த காரியத்தை, அந்த கடமையை செய்வதை மார்க்கத்தினுடைய கடமையாக கருதி அதை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம், ரொம்ப கடமைகள் இருந்தாலும் கூட அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல யாவும். அருமையான பெருமக்களே, அதை தொடர்ந்து நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் சொல்லாதல மக்கள் சம்பந்தப்பட்ட சில மக்கள் என்பது நம்முடைய கல்வி கனிகள், அவர் அல்லா தந்த சன்மானங்கள், உலகத்தினுடைய அலங்காரங்கள். மக்கள் என்பது ஒரு மகத்தான பாக்கியம், சாதாரணமானதல்ல. மக்கள் என்பது ஒரு மகத்தான பாக்கியம். துறவிகளும் கூட இந்த உலகத்தில் சுரக்க இயலாத பாசம் மக்களுடைய பாசம். உலகமே வேண்டாம் போன பலர் கூட துறக்க இயலாத பாசம் ஒன்று இருக்குதுன்னா அது மக்களுடைய பாசம் தான். அதனால்தான் மக்களுடைய தேக்கத்தினால் குழந்தை பிறப்பதிலே கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டால் உருகி உருகி துவா செய்கிறார், பிறரை துவா செய்ய சொல்கிறார்கள், அதற்காக நதிர் செய்து கொள்கிறார்கள். இந்த காரியம் நிறைவேறினால் நான் என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று நதிர் செய்து கொள்கிறார்கள். சிலர் தவிநாத்துகளை அணிந்து கொள்கிறார்கள், சிலர் சொன்னதையெல்லாம் செய்தாங்க, சிலர் அதில் தங்களுடைய ஈமானம் கூட இழந்துடுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை அது. மக்கள் செல்வம் தனக்கு கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வளவு முயற்சிகள், அவ்வளவு நிலைகள். நம்மை போல சாதாரண மனிதர்கள் மாத்திரமல்ல, மனிதர்களின் மகோன்னதமான நபிமார்களும் கூட ஆசைப்பட்டிருக்கிறார்கள். ரப்பி ஹபுலி மின ஸாலிஹீன், யா அல்லாஹ் ஸாலிஹான சந்ததிகளை எனக்கு வழங்கி அருள்வாயாக. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவர்களுக்கு நாம் சிறந்த பொறுமையாளரான ஒரு மக்களை நாம் அளித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன். زكريا عليه السلام الله قرانه يسرنانه هنالك دعا زكريا ربا قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. துஆக்களை கேட்பவனே, நான் கேட்கக்கூடிய இந்த துஆவை கவனமாக கேட்கக்கூடிய நாயனே, உன்னிடத்தில் நான் ஆசிக்கிறேன். ரப்பி ஹபலி மில்லதும் தலுர்ரியத்தன் தய்யிபா, பரிசுத்தமான கண்ணியமான சந்ததி எனக்கு நீ தந்தருள்வாயாக. துஆ செய்தாங்க நபிமார்கள். நபிமார்களும் துஆ செய்திருக்கிறார்கள். மக்களை வழங்குவது அல்லாஹ்வுடைய குதிரத்திற்குட்பட்ட ஒரு காரியம், மனிதனுடைய சக்திக்குட்பட்ட ஒரு காரியம் மாத்திரமல்ல. எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம் வாழ்க்கையில நீண்ட அடி காலம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு குழந்தை வருது. அப்ப அந்த 30 வருடம் இல்லாத ஒரு சக்தி, ஒரு வலிமை, ஒரு ஆற்றல் அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்திருக்குது. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்ட ஒரு செய்தி. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தங்களுடைய மனதில் வேதனைப்படுகிறார்களோ அல்லாஹ் தஆலா பொருத்தமான மக்களை அவர்களுக்கு தந்தருள்வார். அல்லாஹு தாலாவினுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது. குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான், யஹபு லிமை யஷாஉ இனாசன் வ யஹபு லிமை யஷாஉ அஸ்-ஸுகூர அவ் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானன் வ இனாசா வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் நாடினால் சில பேருக்கு பெண் மக்களாக கொடுக்கிறான், சில பேருக்கு ஆண் மக்களாக கொடுக்கிறான், சில பேருக்கு ரெண்டையும் கலந்து கொடுக்கிறான், சில பேருக்கு குழந்தை இல்லாமலும் ஆசிக்கிறான். அல்லாஹு தாலாவினுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது அல்லாஹ் குர்ஆன். நபிமார்கள் கூட பார்க்கிற செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆண் மக்களாக அல்லாஹ் கொடுத்தான், பெண் மக்களையே கொடுக்கல. ஆண் மக்களாக கொடுத்தான், பெண் மக்கள் கொடுக்கல. செய்தனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாம், செய்தனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா பெண் மக்களாக கொடுத்தான், ஆண் மக்களையே கொடுக்கல. பெண் மக்களாக கொடுத்தான், ஆண்களை ஆண் சந்ததிகளை அல்லாஹ் வழங்கவில்லை. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பற்றி பேச இருக்கிறோம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கலந்து கொடுத்தான். நபிமார்களில் சிலரை இப்படி ஆக்கினான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மக்கள் இல்லாமல் குழந்தை இல்லாமலும் ஆக்கியிருக்கிறான். செய்தனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை போல, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை போல. பெருமக்களே, எனவே அது ரப்பினுடைய குதிரத்திற்கும் ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் எடுத்துக்காட்டு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். அதனால மக்கள் பாக்கியம் என்பது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தன்மானம், ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் என்பது எந்த விதமான சந்தேகம். குர்ஆன் சொல்லிக்கொள்கிறார், நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் அல்லாஹு தஆலா இரண்டையும் கலந்து அளித்தான் என்று சொன்னோமே. நான்கு பெண் மக்களையும் 3 ஆண் மக்களையும் அல்லாஹ், நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 4 பெண் மக்களை அளித்தான், 3 ஆண் மக்களை அல்லாஹ். செய்யனா காசிம் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது பிறந்த குழந்தை அருள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு காசிம் அவர்கள். இரண்டாவது அதற்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு இப்ராஹிம் ரலியல்லாஹு. கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இந்த 7 பேர், 4 பேர் பெண் மக்கள், 3 பேர் ஆண் மக்களாக இருக்கிறார். இதுல மக்கமா நகரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வருவதற்கு 10 வருடத்திற்கு முன்னால் பிறந்த முதல் குழந்தை அதற்கு காசிம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்திற்கு முன்னால் பிறந்த அந்த குழந்தை, நுபுவத்திற்கு முன்னால் பிறந்த முதல் குழந்தை அதற்கு காசிம் அவர்கள். பால் குடி மறக்கிறதுக்குள்ள குழந்தை இறந்துட்டான். பால் குடி மறக்கடிக்கப்படுவதற்கு முன்னால அம்மா ரொம்ப வேதனைப்பட்டான். முதல் குழந்தை பிறந்து சின்ன வயசு இறந்துருச்சுன்னு சொன்னான். உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வும் மரணமும் கூட அல்லாவுக்கு இறந்து சொன்னான். எப்பொழுது நாடுகிறானோ அவனை மரணிக்க செய்கிறான். அதுவும் அல்லாஹுடைய குதிரத்துக்குட்பட்டதுங்கிறது தான் உலகத்தில் பார்க்கிறோம். சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இறந்து பிறகு, சிலது இறந்த உடனே பிறகு, சிலது கொஞ்சம் காலம் கழித்து, சில பேர் நீண்ட காலம் கழித்து, சில பேர் மவுத்து வரமாட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க, சில பேர் அவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு இவரு போற அவருக்கு வந்து இவரு போயிரு அக்கிரமன் அவர் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு அப்மான் இருக்குது அவங்கள போய் விசாரிக்கிறதுக்கான இவரு போற. ஆனா அவருக்கு வந்து இவர் இமாம் சாஜி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து இந்த கைபிடிச்சு பாக்குறது ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாம படுத்து கிடந்தாங்களாம், உடனே வைத்திய கூப்பிட்டு அந்த காலம்னா அதுதானே மருத்துவங்கிறது எப்படி இருக்குது நாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாடி பாக்குறதுக்காக வந்த அந்த வைத்தியரை கூப்பிட்டு இமாம் சாஃபி உங்க கையை கொண்டாங்கன்னா, உங்க கையை கொண்டாங்கன்னா இன்னும் 14 நாள் தான் நீங்க ஹயாத்தா இருப்பீங்க, உங்க ஹயாத்து முடிய போகுதுன்னு சொன்னாங்க. நாடிய ஓட்ட அப்படி சொல்லுதுன்னு நாங்க. அதனால மனிதனுடைய மரணம் என்பது எப்பொழுது எந்த வயசு யாருக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவன் எப்பொழுது நாடுகிறானோ மரணத்தை செய்கிறான். சில பேர் கபர்ல ஆக்குறான், சில பேர் கபர் கபர் குழியில ஆக்குறான், சில பேர் எங்கேயோ இறந்து விடுகிறார்கள். கப்பல்ல எந்த இடங்கள்ல இடமும் தெரியாது, எந்த நேரமும் தெரியாது. அப்ப அதனால இது அல்லாஹ்வுடைய குதிரத்திற்கு உலகத்தில் அல்லாஹ் குர்ஆன் மாறுபட்ட நிலையிலே சில படைப்பினங்களை ஆக்கி இருக்கிறது. உதாரணமா சில பேரை பார்த்தா அல்லாஹ் குர்ஆன் நடக்கிறதுக்கு ரெண்டு காலம் கொடுத்துருக்கான், சில பிராணிகள் 4, சில அதை விட கூடுதலா, சிலது 8, சில பூச்சிக்கு பார்த்தா பூர காலாத்தான் இருக்குது நடக்கிறது, பூர ரை பூச்சிங்கிறம பூர காலாத்தான் இருக்கு வேற ஒன்னையும் காணும். சிலது அதான் குர்ஆன்ல சொல்றான் அவனை கால் இல்லாமலும் நடக்க செய்வான். பாம்பு இருக்குது எந்த காலம் இருக்குது தமிழ்நாட்டில் கூட ஒரு பட்டிமன்றத்தில் கலந்துக்கும் போது ஒரு சுவையான பட்டிமன்றம் அது. பாம்புக்கு கால் இருக்குதா இல்லையா அப்படின்னு விவாதம். ஒரு ஆள் சொன்னாரு பாம்பு கால் இல்லாட்டா எப்படி நடக்கும், கால் இருக்குதுங்கிறாரு. சொன்னாரு பாம்பு பிடிச்சிட்டு வரட்டானா அத நீ பிடிச்சிட்டு வரலையா, கால் இருக்குதான் காமி அப்படிங்கிறார். இது நடுவர் என்ன செய்ய முடிக்கிறார், பாம்பு கால் இருக்குங்களா இல்லைங்கிறாங்க என்ன செய்யறது. இவர் சொன்னாரு பாம்புக்கு கால் இல்லைன்னா பம்புன்னு போயிருவோம், இவரு வேற மாதிரி கொண்டு போயிட்டார். பாம்புங்கிற வார்த்தைக்கு கால் இல்லைன்னு வைங்க, துணை எடுத்து இல்லைன்னு வைங்க, அது என்ன ஆயிரும் பம்பு ஆயிரும் சொல்லி அந்த கதை வேற மாதிரி கொண்டு வைக்க. அல்லாஹுத்தாலா உலகத்தில் சில பிராணிகளை மாறுபட்ட நிலையில் ஆக்கி வைத்ததற்கான காரணம் என்னவென்றால் ரப்பினுடைய குதிரத்தும் வல்லமையும் காரியங்களை உலகத்தில் நடத்தாற்றுவதற்கான ஆற்றலும் அந்த ஆளுமையும் ரப்புக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹுத்தாலா காண்பிக்கிறார். அதுல ஒன்றுதான் குழந்தை. பால்குடி மரக்கடிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அதற்கு காசிம் அவர்கள் பிரிந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. பிறந்த முதல் குழந்தை சின்ன பிள்ளைகளை இறந்து போயிருக்கு, பாசத்தை எல்லாம் கொட்டுகிறோம். இந்த நேரத்தில் பிள்ளை ஒரு வார்த்தை ஏதாவது ஆண் சொல்லிருக்குன்னு அதற்கு சந்தோஷப்படுறோம், ஒரு திரு சிரிச்சிருச்சுன்னு அதற்கென்று சந்தோஷப்படுறோம், ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு திருப்பி நம்ம கையில தந்துருச்சுன்னா சந்தோஷப்படுறோம். அப்படிப்பட்ட நிலையில அந்த பிள்ளை பார்த்தாங்க, நினைச்சதற்கு கதீஜா அம்மா வருத்தப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சொல்லாசன் கூப்பிட்டாங்க, கதீஜா நீங்க விரும்பினா நீங்கள் ஆசைப்பட்டார் அல்லாஹுத்தாரா சுவரலோகத்திலே அந்த பிள்ளைக்கு ஒரு பால் கொடுப்பதற்காக பெண்ணை ஏற்படுத்தி இருக்கிறார், நான் காமிக்கட்டுமான்னு கேட்டாங்களா. நீ விரும்ப நான் காட்டுறேன்னு சொன்னாங்க. எதையும் கண்டுதான் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் நான் இல்லை, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நான் உண்மைப்படுத்துகிறேன்னு சொன்னாங்களா அன்னை ஹதீஜா அம்மா. திருமக்களே, முதல் குழந்தையாக பிறந்து பால்குடி மறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு இறந்தவர்கள் காத்தினோம். இரண்டாவது பிறந்தவங்க ருக்கையா, அதுக்கு அடுத்து பிறந்தவங்க தான் ருக்கையா அம்மா. குழந்தைகளிலே இரண்டாவதாக பிறந்தவர்கள் தான் ருக்கையா அம்மா. ஜெய்னப் ருக்கையா, முதலாவது காசிம், இரண்டாவது ஜெய்னப் நாயகர், இரண்டாவதா முதல்ல காசிம், இரண்டாவது ஜெய்னப் அவர்கள் பிறந்தார். இதுல ஆண் மக்கள் எல்லாம் சீக்கிரமே பார்த்தாயிட்டாங்க, பெண் மக்கள் எல்லாம் பருவ வயதை அடைந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனமுடித்துக் கொடுக்கப்பட்டு சிலருக்கு குழந்தையும் பிறந்து அப்படி ஒபாத்தான அந்த குழந்தையும் ஒபாத்தான அப்படி நிலையிலும் அவர்கள் வளர்ந்தார். முதலாவது காசிம், இரண்டாவது ஒரு ஜெயினவர், மூணாவது ஒரு செய்யா அம்மா. அவர்கள் தேவைப்பட்ட வரலாறுகளை பின்பற்றி சொல்றோம், பெண்கள் குழந்தைகள் சம்பந்தமா வேறு சில செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு என்பதற்காக நான் இது சுருக்கமா சொல்றேன். ருக்கையா மாறும். இந்த ருக்கையா கண்மணி நாயகத்துலாசனுடைய மகளார், இவங்க முதல்ல கட்டி கொடுக்கப்பட்டது அபூஜகனுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனாராக இருந்த அபூ லஹபினுடைய மகனுக்கு தான், அபூ லஹபினுடைய மகனுக்கு தான் கட்டி கொடுக்கப்பட்டாங்க. கட்டி கொடுக்கப்பட்டு வீடு கூடுவதற்கு முன்னாலேயே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்த காரியங்கள் வெளிப்பட்டு அபூ லஹபை பற்றி ஆயத்தொண்டு அவனையும் அவன் மனைவியை பற்றியும் கடுமையான எச்சரிக்கை கொண்ட இந்த ஆயத்து வந்த உடனே, இந்த ஆயத்து வந்த உடனே இந்த பிள்ளைகளை மனமுடித்து கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை ருக்கையா அம்மா உம்முக்குல்சும் ரெண்டு பேரும் அபூலஹபுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார். அந்த ரெண்டு பேரையும் தங்களை விட்டு நீக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு செய்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் வீடு கூட கூட இல்லை. ஒப்பந்தம் நடந்ததை தவிர அந்த காலத்தில் ஒப்பந்தம் நடப்பதற்கும் வீடு கொடுப்பதற்கும் இடைவெளி இருக்கும். சில ஊர்களில் இன்னும் கூட இருக்கு, ஒரு இடைவெளி இருக்கும். பேச்சு போடுறதல்ல, பேச்சு போடுறதல்ல, கல்யாணம் முழுக்க உடனே ஒப்பந்தம் முடிவான பிறகு கூட வீடு கூடுவதற்கு கூட ஒரு இடைவெளி இருக்கும். தமிழ்நாட்டில் சில ஊர்கள் தெரியும் எனக்கு. அப்படி பெருமக்களே, அதேபோல அந்த ருக்கையா அம்மா அவர்கள் அபூ லஹபினுடைய மகனுக்கு உத்துபாவுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார்கள். வீடு கூடுவதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய நிலை இந்த ஆயத்தெல்லாம் வந்த உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவு ஏற்படுத்திச்சு. அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டான் உத்துபா. ருக்கையாவை அதற்கு பிறகு கண்மணி நாயகம் சொல்லாசலம் அவர்கள் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிக்காஹ் கொடுத்தார். ருக்கையா அம்மா அவர்களை கண்மணி நாயகம் சொல்லாசலம் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனமுடித்து மதீனா முனவராவிற்கு சென்று ஹிஜ்ரத்தும் சென்றார்கள், மதீனாவுக்கு சென்றார்கள். பதிலுடைய அந்த யுத்தத்திற்காக எல்லோரும் செல்லும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் வேணாம்னு சொல்லிட்டான். நீங்க பதிலுக்கு வர வேணாம் சொன்னான். ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சல்லல்லாஹு பதிலுடைய கூலி உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னான். உங்களுக்கு பதிலுடைய கூலி இருக்குதுன்னு சொன்னான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. ஏற்கனவே பதில்ல இருந்து அதனுடைய வெற்றி செய்தி மதீனாவுக்கு வர்ற நேரத்தில் ருக்கையா அம்மா அவர்கள் ஒப்பாத்தாக இருந்தார். வெற்றி செய்தியை கேட்ட அந்த நிலையில ருக்கையா அம்மா அவனுடைய ஒப்பாத்தியா. எனவே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு ருக்கையா அம்மாவிற்கு பிறகு அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்து கொடுத்தார். ஜைனப் நாயகி அவர்களுக்கு பிறகு ருக்கையா அம்மா பிறந்தார்கள். ருக்கையாவிற்கு பிறகு பிறந்தவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களை பற்றி நாம எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். பெரிய வேண்டியதும் இருக்குது. உலகத்தில் திருநதியினுடைய சந்ததியை கியாமத்து வரை கொண்டு சேர்க்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கியாமத்து வரை ரசூலுடைய சந்ததி இருக்கு. அந்த சந்ததியை கியாமத்து வரை கொண்டு சேர்ப்பதற்கான அந்த வழி தொடர் அன்னை பாத்திமா ஆகியிடத்தில் இருந்து வந்தது. மக்களே, அருள் பை திருநதியினுடைய குடும்பம் அவங்களை நேசிக்கிறதுக்கு என்ன மகத்தான சூழல் இருக்கிறது சம்பந்தமா வரலாற்று ஒரு செய்தி வருது. இஸ்லாத்திற்கு எது எதிராக கடுமையான யுத்தங்களை கூட மேற்கொண்டவர் அபூ சுஃபியான். கடுமையான யுத்தங்களை மேற்கொண்டவர். மக்காவினுடைய அந்த வெற்றியின் பொழுது கூட அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பின்னால் அவருக்கு மகத்தான இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கப்பட்டது. செய்தினா அபூ சுஃபியான் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைத்ததற்கான காரணம் என்ன என்பதை பற்றி ஒரு சஹாபி சொல்றார். வரலாற்று ஒரு நாள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன பிள்ளை மக்காவினுடைய வீதியில போய்கிட்டு இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த கோபம், அவர்கள் மீது கொண்ட அந்த ஆத்திரத்தின் காரணத்தினால அபூ ஜஹில் என்ன செய்தார்னா, இந்த சின்ன பிள்ளை மீது ஓன்னு கண்ணத்தில் ஆரம்பிச்சு சல்லாத்திருந்த கோபத்தை இப்படி ஒரு காட்டிட்டான். ஓடி அரங்கி கண்ணம் அப்படியே செவர்ந்து போய் கைகள் பதிந்து அந்த வேதனை ஆட இயலாமல் தாங்கிக் கொள்ள இயலாமல் அதற்கு ரசூலுல்லாஹி ரொம்ப அழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை மகளே பாத்திமா, நீ போய் அபூ சுஃபியான் சொல்லுவான்னு, நீ அபூ சுஃபியான் சொல்லுன்னு சொன்னாங்க. அபூ சுஃபியான் இடத்துல போய் இந்த புள்ள சொன்ன உடனே அறிவு கட்டணை ஏன் இப்படி செய்யலாம், கோபம் அங்க இருக்குதுன்னா அத வாதத்தின் மூலமா வேலை வேறு வழியாக அவங்கள்ட்ட தங்களுடைய எதிர்ப்பை காட்டலாமே, சின்ன பிள்ளைகிட்ட கொண்டு போய் காட்ட வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சு அவங்க சேர்ந்து சேர்ந்து அழக்கூடிய இந்த நிலையையும் கண்டு அபூ சுஃபியான் அந்த பிள்ளை கைது செய்கின்றார். பாத்திமாவை கைது செய்து நேரா அபூஜஹிலுக்கு போனார். பாத்திமா நாயகம் சொன்னாங்களா, நீ ஒரு அடி குடும்பம், நீ ஒரு அடி குடும்பம். அதற்கு பாத்திமா நாயகி அவர்கள் சின்ன பிள்ளை என்ன அடிக்க போறாங்க, அந்த அடிச்சா என்ன வலிக்க போகுது. ஆனாலும் கூட அபூ சுஃபியானுடைய மேனியில் இருக்கிறவங்க ஒரு தைரியத்தில், அவரும் மக்காவினுடைய பெரும் தலைவர் தானே, ஒரு அடி அபூஜஹில் குறித்து ஒரு பிரிவு வந்தாங்களாம். தந்தைய தந்தை கண்மணி நாயகம் நான் அபூ சுஃபியான் என்ன திருப்பி வச்சிருந்தாரு, நான் ஒரு அடி அடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக இந்த திருப்பை பார்த்த உடனே அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதேன்னு சொன்னாங்க. அவருடைய இஸ்லாத்திற்கும் இவ்வளவு காலத்திற்கு பின்னாலே மகத்தான இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கப்பட்டதற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் சொல்றான். அல்லாஹ்வுடைய அகலு பைத்தை குடும்பத்தை நேசிப்பது நமக்கு கடமை. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானே, குல் நாயகனை சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் எந்த பகரத்தையும் எதிர்பார்க்கவில்லை. இல்லல் மவத்ததில் குர்பா, என் உறவினர்களை என் குடும்பத்தாரை நீங்க நேசிக்கணும். அல்லாஹ் பரதன் குர்ஆனில் சொல்றான், நீ கேளுங்க நாயகனே. நல்லா உங்களுடைய மக்களுக்கு ஆரம்பத்திலேயே மூன்று காரியத்தை பழக்கி கொடுத்திருக்கு, பிள்ளைகளுக்கு மூணு காரியத்தை பழக்கி கொடுத்திருக்க. அருமை நாயகம் சல்லா செல்லமுடைய பிரியத்தை பிள்ளைகளுடைய உள்ளத்துல போட்டிருக்கு. அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லுங்க, அவங்களை பற்றி வரலாறுகளை சொல்லுங்கள், சல்லாசனுடைய கண்ணியத்தை போதித்து விடுங்கள். குடும்பத்தாரை பற்றி பாத்திமானியை பற்றி அலிநாயகத்தை பற்றி அவங்களுடைய குடும்பத்தாரை பற்றிய பிரியத்தையும் பிள்ளைகளுடைய கல்வியை பதிய வையுங்க. இமாம் ஹசன் அவர்களை பற்றி, அதே போல ஒரு கிராமத்தில் குர்ஆன் திருவிராயத்திலே பிள்ளைகளுக்கு குர்ஆன் வரக்கூடிய அந்த பக்குவத்தையும் பழக்கத்தையும் உண்டாக்கி விடுங்கள் என்று கண்மணி நாயகம் சொல்றாங்க. அபூ சுஃபியான் அவர்களுக்கு உண்டான இதாயத்து கிடைப்பதற்கு காரணமாக அவர்களுடைய குடும்பத்தை பிரிய வைத்தது, குறிப்பா அன்னை பாத்திமானாயை பிரிய வைத்திருந்தது அமீர் என்பது வரலாற்று நூற்களிலே நமக்கு சொல்ல. மார்க்கத்தின் மீது அளவு கடந்த பிரியம் உள்ளது, செல்லதாசனின் மீது அளவு கடந்த நேசம் உள்ளது. அதே போல செல்லதாசனம் அவர்கள் வீட்டில் உதவிக்கிற கேள்விப்பட்டிருக்கலாம், வீட்டில் உதவ ரொம்ப கஷ்டம் ஆயிடும். செல்லதாசன் அவங்க நல்ல தலைநாயகிக்கு கல்யாணம் கொடுத்திருந்தாங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டம். பாத்திமானாலும் நிறைய வேலைகள் பார்க்கறாங்க, குடும்பத்தினுடைய காரியங்களை நடத்தாட்டுவது என்பதை பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் அருமை நாயகம் செல்லதாசன் அவங்களுக்கு ஏராளமான ஆடுகள் ரணீமத்தாக அவர்களுக்கு வந்திருந்தது. இந்த தலைவர்கள் அவர்கள் பாத்திமானாயகம் சொல்லுவாங்களா, இம்மா குடும்ப பாடம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இந்த தகப்பனார் செல்லதாசன் அவர்கள் நிறைய அன்பளிப்புகள் வந்திருக்குது, ஏராளமான ஆடுகள் அவங்களுக்கு வந்திருக்குது, அதனால நீ போய் ஒரு நாலஞ்சு ஆட்டை கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க, அதனுடைய பாலக்கரை நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதை நம்ம பெருக்கிக்கிறலாம், பொருளாதாரத்தை வளமாக ஆக்கி கொள்ளலாமே, நீ போய் கேளுன்னு சொன்னாங்க. பாத்திமா நாயக்கும் குடும்பத்தினுடைய நிலை என்ன தெரியும், சரி எவ்வளவு அவசியமான தேவைங்கிறதுனால இவங்க இங்க இருந்து போறாங்க. போய் அருமை நாயகம் செல்லாத்தனுடைய வீட்டை ஒரு தட்டு தட்டுறாங்க, தட்ட உடனே சொல்லிடுறேன் முதல்ல சொல்லிடுறேன், அந்த சோதனையை வைக்க வேண்டியது. சில பேர் போன்ல எடுத்தவொடனே தெரியும் அவங்களுடைய நடைமுறை, பேசி பேசி பழக்கப்பட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், போன் எடுத்தவொடனே சொல்லுங்கிறார், சொல்லுங்கன்னு சொன்னாலே அவர் தான் அர்த்தம். ஏன்னா எடுத்தவொடனே எல்லாரும் ஹலோ சொல்றாங்க இல்லையா, அவர் எடுத்தவரை சொல்லுங்கிறார், அது பார்த்து நேரடியா வந்துட்டாரு. அவங்க சில பேருடைய சத்தத்தை வச்சு, சில பேர் நடைய வச்சு, சில பேருடைய நிலையை வச்சு விளங்க முடியும் இல்லையா. சிலதான் சொல்ல அவங்க இடத்துல வந்தவொடனே விளங்கிக்கிட்டாங்க, மகளே வாங்கன்னு சொல்லி எழுந்து வச்சு சொல்லாம் வரவேற்று உட்கார வச்சு முத்த என்ன விஷயம் கேட்டாங்க. இப்படி சொல்றதுன்னு யோசிச்சாங்க, ஆனாலும் சொன்னாங்க தங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை உங்களுக்கு நல்ல தெரியுங்கிற விட ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏராளமான ஆடுகள் உங்களுக்கு வந்திருக்குது, சில ஆடுகள் நீங்க சொன்னா குடும்பத்தினுடைய காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு விருப்பம், உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்து சொல்லாசர சொன்னாங்க, பாசிமா ஆடு எனக்கு நிறைய அன்பளிப்பா வந்திருக்குதுங்கிறது உண்மை,
உனக்கு அது ரொம்ப தேவையா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதுதான் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், ஒரு ஐந்து வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த ஐந்து வார்த்தைகளை நீ துவா செய்யும் பொழுது உன்னுடைய துவாவிலே சேர்த்து ஓதினால், நேமமாக அந்த துவாக்களுடைய ஓதும் பொழுது அந்த வார்த்தைகளை சேர்த்து ஓதிக்கொண்டு உன்னுடைய துவாவை நீ செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான். சொல்லுங்க அந்த அஞ்சு வார்த்தை வேணுமா அஞ்சு ஆறு வேணுமா கேட்டாங்க. நம்மளை வந்து ரெண்டு சேர்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். கேட்டாங்க ஐந்து வார்த்தைகள் வேண்டுமா அல்லது ஐந்து ஆறு வேணுமான்னு கேட்டாங்க. சல்லல்லாஹு சேர்த்து கொடுத்திருக்க முடியும், ஆனாலும் கூட தன் அருமை மகளார் இந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை தாங்கள் தெரிந்திருந்தாலும் துன்யாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கேட்டாங்க. அந்த அஞ்சு வார்த்தைகள் கற்றுத்தாங்க, அந்த ஐந்து வார்த்தைகளை கற்றுத்தாங்க, சிறுதாசனை கற்றுக் கொடுத்தாங்க. உங்களுடைய துவாருடைய தொடக்கத்திலோ ஓதும் பொழுதோ இந்த வார்த்தைகளை சொல்லி இங்க துவா செய்யும். மத்தாக்கீன் ஆரம்பமானவர்களுக்கெல்லாம் ஆரம்பமானவன், உலகத்தில் எதுவெல்லாம் தொடக்கமோ அந்த தொடக்கத்தின் தொடக்கமே. பொய்யா ஆகிரல் ஆகிரீன், கடைசிக்கும் கடைசியானவனே. யாத கூப்பத்தின் மத்தி, மகத்தான வலிமைக்கும் ஆற்றலுக்கும் சக்திக்கும் சொந்தக்காரன். இத்தீங்கள் மீது இலக்கம் காட்டக்கூடிய நாயனே, பொய்யா அர்த்தமல் ராகினி, கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்ற இந்த ஐந்து வார்த்தைகளை உங்களுடைய துவாவணையை சேர்த்து போதுங்க. அல்லாஹால அந்த துவாவை கபூல் செய்வான். சொல்லுங்க, ஆகிரல் கூவத்தில் மதி, ஒயா ராஹிமல் மசாகி, ஒயா அர்ஹமர் ராஹிம். நினைத்தவுடனே கண்மணி நாயகம் சொல்லலாம் செல்லம் அவங்களுடைய இந்த செய்தியை பாத்திமா நாயி அருகில் தான் சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்களா, ஹைர ஐயாமுக்கியா பாத்திமா, பாத்திமா அவனுடைய வாழ்நாளில் சிறந்த நாள் இந்த நாள் தான். வீணை தேர்ந்தெடுத்தாள், அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தாள், நீ ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தாள், இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த நாள் என்று அதற்கு அறிவுரை அல்லாஹ்வும் சொன்னார். பக்தியும் இறை அச்சமும் உலகத்திலே உள்ள எல்லா முஃமினத்தான பெண்களுக்கு முன்னுதாரணமாக தேர்ந்தவர்கள் அதற்கு பாத்திமா அல்லாஹ்வும். நம்முடைய தஸ்பீஹ பாத்திமா ரொம்ப பிரபல்யம் இல்லையா, சத்தியக பாத்திமா ரொம்ப பிரபலியம் இல்லையா. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே 33 தடவை ஓதுறேன், சரதாசலம் படுக்கும் பொழுது ஓதுங்கன்னு சொன்னாங்க. உடல் அழுப்பு இருந்தாலும் மாறி இன்னைக்கு நம்ம பிள்ளைகளையும் பார்க்கிறோம், வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த நேரங்களை எல்லாம் கழிஞ்சு கடையே படுக்கிறாங்க, காலையில் அலாரத்தை வச்சு எழுந்திருக்கிறாங்க, பறக்கிறாங்க பாக்குறாங்க. அப்படி படுக்கும் பொழுது சத்தியக பாத்திமா 33 தடவை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதிட்டு படுங்க, உடம்பு அழுப்பு குறையும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓத சொன்னாங்க. சொல்லாத சில ஏழையான சகாமிகள் சொல்லாதது வந்து கேட்டாங்கன்னா, நாயகமே இந்த பணக்காரங்க முந்திடுறாங்களே நல்ல அமல்கள், சதுக்கா செய்யறாங்க, தான தர்மங்கள் செய்யறாங்க, சக்காத்துகளை கொடுக்குறாங்க, நல்ல அமல்கள் எங்களை முந்திடுறாங்க, நாங்க முந்துறதுக்கு ஒரு வழியும் தெரிஞ்சுங்க, அதான் எங்களை ஏழையா படிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். சொல்லா நின்னாங்களாம், அவங்களுக்கு இணையான ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத்தருவேன், அது மட்டும் நீங்க செய்துட்டு வந்தீங்க, அவங்களோட போட்டிகளை முந்திரலாம்னு சொன்னாங்க. என்ன நாயகன்னு கேட்டாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் 33 தடவை ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதுங்க, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதுங்க, நியமமா இதை செய்துட்டு வாங்க. ஏழை சகாதிகள்லாம் ஓத ஆரம்பிச்சாங்க. பணக்கார சகாதிகள் என்ன புதுசா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களா, என்ன எல்லாமே ஒரே மாதிரி ஓதிக்கிட்டு இருக்காங்களா, என்ன விஷயம் சொல்லி திருவி திரி ஆராய்ஞ்சு பார்த்து தல்லாதர் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே இவங்களும் யாத்தையும் அனுமதிக்கல ஓத ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு தான் சொல்லி தந்தி, அவரும் ஓத ஆரம்பிச்சாங்க, அவங்களும் அமர்த்தாரிக்க பகுதியா, அது அல்லாஹுவின் அருள் சொல்லாதன், அதுக்கு நாம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் யாருக்கு நாடுறாங்க கொடுப்பான்.
ஒவ்வொரு துளதிக்கு பின்னால ஓதினால் கடல் அளவுக்கு உங்களுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் வரும். நாம நினைக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்கு கனம் என்னன்னு நமக்கு தெரியல, அதனுடைய கனம் என்னன்னு தெரியல. சொல்கிறார்கள் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான். சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மீசானை நிரப்புகிறது. மீசானை நிரப்பு சின்ன வார்த்தைகள் தான், ஆனால் அல்லாஹ் இடத்துல கனமான. எப்படி புகாரில் ஹதீஸ் வருது, புகாரியுடைய கடைசி ஹதீஸ் அதுதானே, கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி அலல் மீசான் ஹபீபத்தானி இந்தர் ரஹ்மான். ரெண்டு வார்த்தைகள் நான் அவரை சொல்வதற்கு லேசானது அல்லாஹ்வுடைய மீசானில் கனமானது, ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது. மூணு அம்சங்களை சொன்னான். நான் அவரை சொல்வதற்கு லேசானது, அல்லாஹ்வுடைய மீசானில் நன்மைகளை நிறுத்தும் தராசு ரொம்ப கனமானது, அல்லாஹ்வுக்கு நேசமானது. ரெண்டு வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம். ரெண்டு வார்த்தை சும்மா இருக்கிறோம், அது ஒரு நூறு தடவை. சில தஸ்பீஹாத்துகள் நம்முடைய ஆதாத்துகளா பழக்கமா வச்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் சில பழக்கங்களை வச்சுக்கணும். தொழுகைக்கு பின்னால சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதுறது எவ்வளவு நேரம் ஆகிட போகுது? ஒவ்வொரு நாளும் நான் அப்படி ஓதணும் வைங்களேன். சாதாரண 5 வக்த தொழுகைகள்ல நமக்கு 500 தஸ்பீஹாத் கிடைக்கும். கொஞ்ச நேரம் தான் மொத்தமா உட்கார்ந்து சில பேர் திருவீர் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஓதும், தூக்கம் வந்துடும், அவ்வளவு. அதனால இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நாம் ஓதுவது என்பது திருமக்கள் எல்லா நேரத்திலையும் செய்யாமல் தஸ்பீஹாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைய மூணுதான், ஒண்ணு நிக்கலாம், உட்காரமா, அது தாயலாம். இந்த மூணு நிலையிலையும் செய்யணும் தஸ்பீஹை பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். நல்ல மக்கள் யார் என்று சொன்னால், வயதுக்கும் அல்லாஹ் தியாமம் கொழுதம் வகலா ஜுனூபியும், நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும். மனிதனுடைய நிலையை மூணுதானே, இந்த எல்லா நிலைகளிலும் பொதுவும் தேவையில்லை, குறிப்பு கடமையா இருந்தாலும் செய்யலாம். எல்லா நேரங்களையும் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்று தஸ்பீஹ். அதனால ஒரு சஹாபி திருநபி இடத்துல வந்து கேட்கறாங்க, நாயகமே எனக்கு ஒரு லேசா அமல சொல்லித்தாங்க, இனிமே யார்த்தையும் போய் எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்கக்கூடாது, அப்படி ஒரு அமலை சொல்லிட்டாங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்களா, அவங்களுடைய நாவரை அப்பா தஸ்பீஹாத்துகளை கொண்டு ஈரமாக்கி கொண்டே இருங்கள் சொன்னாங்க. ருத்தபம் விக்கிரில்லா, அல்லாஹுடைய விக்கிரை கொண்டு உங்களுடைய நாவை ஈரமாக்கி கொண்டே உங்களுடைய நேரங்கள் பௌத்தமா இருக்கிறோம். யாரும் போறோம், ஓதிக்கு போறோம், ஒரு சுபஹான் அல்லாஹ் ஓதிக்கு போறோம், ஒரு லாங்கா இல்லல்லா ஓதிக்கு போறோம், ஒரு அலந்திருந்தா ஓதிக்கு போறோம், சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அலி அதை ஓதிக்கு போறோம். சொல்லப்பட்ட சத்தியாசம் இது ஓதுகின்ற காரணத்தினால் கிடைக்கக்கூடிய உயர்ந்த தன்மானமும் நிறைந்த பாக்கியம் இருக்கிறது. அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பாத்திமா நாயி அவர்களுக்கு இந்த தஸ்பீஹை கற்றுக் கொடுத்தார்கள். பாத்திமா நாயினுடைய வரலாறு பெருமக்களை சாதாரணமாக பற்றி உண்டான ஒரு தனி வரலாறு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்களை பற்றி உண்டான ஊர்ல கூட நான் பேசியிருக்கிறேன். அவ்வளவு சொல்ல வேண்டிய செய்திகள் பாத்தியுடைய சமயம் பாத்திமா நாயகி ஒரு சின்ன கனவு வந்தாங்க. செல்லதாசன வந்து மகளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க, மகளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவன் தான் தயாருங்கிறத விளங்கி விட்டாங்க. செல்லாசன அவன் கூப்பிடுறாங்க, பாத்து வந்துருச்சேன். கண்மணி நாயகம் செல்லல்லாஹுடைய இந்த அழைப்பு அந்த நேரத்தில் இருக்கிற சூழலாம் செல்லாசன் மகளார் அன்னை பாத்திமா நாயகி அதற்கு உம்மு ஐமனை கூப்பிட விட்டாங்க. உம்மு ஐமன் பாக்கியமான தாய், மூன்று சந்ததிகளை சந்தித்த பாக்கியமிக்க தாய், திருநபியின் தாயாக திகழ்ந்தார்கள், செல்லாசனுடைய காலத்திலும் வாழ்ந்தார்கள், மகளாருடைய காலத்திலும் வாழ்ந்தவர். மூணு சந்ததிகளை சந்தித்தவன் அவங்களை கூப்பிட விட்டாங்க. சொன்னாங்களா, அதற்கு அறிவு தான் மத்தியில் இருக்கிறாங்க, நீங்களை கூப்பிட்டு வாங்க, செல்லதாசரை என்னை அழைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓடிச்சு அவங்க கூப்பிட்டு வர்றாங்களா, வந்தவுடன் அதற்கு பாத்திமா நாயகி சொன்னாங்களாம், எனக்கு அரும் நாயகம் செல்லாசனுடைய புறத்தில் இருந்து அழைப்பு வந்து விட்டது, பாத்தினுடைய நேரம் நெருங்கி விட்டது, உங்களுக்கு சில விதமான வசியத்துகளை வசியத்துகளை நான் என்னுடைய கடமையான கருவி செய்கிறேன் சொல்லி சொன்னாங்களாம். அல்லாஹுடைய அறிஞ்சு கொண்டு அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், இல்லாம சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இவரிடத்தில் நான் உங்களிடத்தில் இவர்களை நான் ஒப்படைக்கிறேன், அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொன்னாங்களா, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஏதாவது நான் பதிவு செய்திருக்கலாம், நாளை தியாகத்தினுடைய நாளையிலே உலக மாந்தருடைய நிலைகளுக்கு முன்னாலே என்னுடைய தகப்பனாருக்கு முன்னாலே நீங்க என்ன கேவலப்படுத்திடாதீங்க, ஏதாவது நான் குறைவு செய்திருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க. அதற்கு அருகில் நான் குடிச்சு போயிட்டாங்க. பாத்திமா என்னம்மா நீ சொல்ல, செய்யத்து விசாய அகலில் என்ன சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தரைவு என்று உன்னை பார்த்து கண்மணி நாயகம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறாங்க, உனக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை நான் செய்துதான் விளங்க. அதனால உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் நாளை சியாமத்தில் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் குறைவு செய்த காரணத்தினால் நீ என்ன கேவலப்படுத்துகிறாரன்னு சொன்னான். இதுதான் அன்பு. இன்னைக்கு உலகத்துல வந்து பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கணவன் சொல்றாங்க மனைவி எனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா செய்யுங்க, மனைவி சொல்றாங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்க ஒழுங்கா செய்யுங்க. அதாவது வாழ்க்கையில் இன்ப மரணமான நாம என்ன கடமையை செய்யணும் அதை ஒழுங்கா செய்துட்டே இருக்கேன். அங்க எதிர்பார்க்க கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா நிம்மதி வந்துடும். ஒரு ஆட்டு தலை ஏழு சகாதிகளுடைய வீட்டுக்கு சுத்தினது அப்படித்தானுங்க. ஆட்டு தலை ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா வந்துச்சு. இவங்க பார்த்தாங்க என்ன விட அவங்களுக்கு தேவையானவங்க அங்க கொடுத்து விட்டாங்க. அவங்க பார்த்தாங்க என்ன விட அவங்களுக்கு தேவை ரொம்ப இருக்குது அவங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அவங்க நம்மளோட அவங்க தேவையானவங்க அங்க கொடுத்து விட்டாங்க. ஏழாவது நபரா இவங்களுக்கு வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று பார்த்து செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் நிம்மதி வந்தது. அவங்க உனக்கு என்ன செய்யணும் அது செய்யலாங்களா அப்படின்னு பார்க்க போனா நிம்மதி போயிருக்கும். கணவன் மனைவிக்கு என்னென்ன கடமையை செய்யணும் என்றால் கணவன் நினைக்கணும் நான் என்ன கடமையை செய்யணும் சொல்லாதவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க. நீ துன்யாவில் யாரிடத்தில் நல்ல பேர் வாங்கினாலும் சரி உன் மனைவியிடத்தில் நீ நல்ல பேர் வாங்க வேண்டும். அப்படியானால் தான் நீ நல்லவன். துன்யா ஊர் அவன் அந்த நல்லவன் சொன்னாலும் சரி சர்டிபிகேட் அங்கிருந்து வரணும் சொல்லாதன்னு சொன்னான். கயிறுக்கும் கயிறுக்கும் அகலிகி உன்னுடைய வாழ்க்கையும் எல்லா நிலையிலும் உன்னோடு உடன் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்மணி சர்டிபிகேட் கொடுக்கிற நீ நல்ல ஆளு. மேடையில பேசும்போது நாலு பேர் நல்ல மனசு சொன்னா அது மாத்திரமல்ல நல்லது அளவுவோம். நாலு பேர் இடத்துல பழகும்போது ஒரு நல்லவர் சொன்னா அது மாத்திரமல்ல அளவுவோம். உன்னுடைய நண்பர்களிடத்தில் பேர் வாங்கியது மாத்திரமல்ல அளவுவோம். உன் மனைவி இடத்தில் நீ சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னார். என்னுடைய மனைவி இடத்தில் நான் நல்லவனாக இருக்க வேண்டும். அதுக்காக அவங்க நினைச்சதுக்கெல்லாம் கூட்டு போகணும் செய்ததெல்லாம் செய்யணும் அறாமா இருந்தா நம்ம காரியத்தையெல்லாம் செய்யணுங்கிறது அல்ல. மார்க்கத்தினுடைய அளவுகோளுக்கு உட்பட்டு நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்யும். நான் என்ன செய்யணும் நினைக்கிறேன் ஒரு மனைவி அதிகமாக நினைக்கணும். அருமை நாயகம் சொன்னார்கள் அமர்த்தல் தப்பிதறி சௌதிகா உலகத்தில் யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. அப்படி சுஜூது செய்வதற்கு அனுமதி இருக்குமானால் கணவன்மார்களுக்கு சுஜூது செய்யும்படி மனைவிகளை ஏறியிருப்பேன். அவ்வளவு கடமைகள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னுடைய கணவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் அவ்வளவு இருக்கிறதே நான் அந்த கடமைகளை செய்யலையேன்னு அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா பார்க்கிறேன். இன்னைக்கு நிம்மதி போனதுக்கான காரணம் என்ன அவங்க என்ன செய்யணும் நாம நினைக்கிறோமே தவிர நாம என்ன செய்யணும் நாம நினைக்கிறது அதன் விளைவாகத்தான் உலகத்திலிருந்து நிம்மதி போகுது. பெருமக்களே அதற்கு பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்யின அறிவுரை அல்லாஹு தஆலா இடத்திலே சொன்னார்கள் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்திருக்கிறான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நான் தான் குறைவு செய்திருக்கேன். எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கையங்கள் இருக்கு. அன்னை பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் பலவிதமான நசீகத்துகளை செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்க அருமையான பெருமக்களே தொடர்ந்து அதற்கு உம்முக்குல் தூம் ரதி அல்லாஹு அன்ஹா பாத்திமாவுக்கு பிறகு உலகத்தில் பிறந்தவங்க அதற்கு உம்முக்குல் தூம் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ருக்கையா அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னாலே உம்முக்குல் தூம் என்ற இவர்களைத்தான் சையிதுனா உஸ்மானே கனி அவர்களுக்கு மனமுடித்துக் கொடுத்தார். உஸ்மானே கனி எல்லாம் மனமுடித்துக் கொடுத்தார். அவங்களை பத்தி நீங்க செய்திகள் வரலாறு வருது. சுருக்கமான முக்கியமான சில செய்திகளை சொல்ல வேண்டியது தெரிஞ்சுதான் நம்ம விஷயத்தை எடுக்கிறோம். அதுக்கு பிறகு உலகத்தில் பிறந்தவங்க அப்துல்லா. இவங்க எல்லாருமே ஹதீஜா நாயகி பிறந்தவங்க. இப்ராஹிம் அவர்கள் மாத்திரம்தான் அந்த மார்க்கத்தில் திருத்தியா என்ற அடிமைக்கு பிறந்தவர். இப்ராஹிம் அவர்கள் மாத்திரம்தான். அவர்கள் இந்த உலகத்தில் வந்த நேரத்தில் தான் சந்திரகிரகணம் ஏற்பட்டு அவர்கள் இந்த உலகத்தில் வந்த நேரத்தில் தான் கிரகணம் மதீனாவில் வந்து கிரகணம் வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் வஃபாத்தான அந்த சமயத்தில் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சொன்னாங்க அருமை மகனே நீ இறந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அழுதாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபிகள் ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னாங்க என் கண்கள் தண்ணீரை வடிக்கிறது என் உள்ளம் வேதனைப்படுகிறது ஆனால் என் ரப்பின் விருத்திக்கு மாற்றமாக எந்த காரியத்தை நான் சொல்லிட மாட்டேன். நீ ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா என்னென்ன வார்த்தைகளை சொல்றாங்க என்னென்ன வார்த்தைகள் ஏதாவது ஒரு குடும்பத்தில் வஃபாத்து நடந்திருக்குன்னா அல்லாஹ் கண் இருக்குதா என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சுதா ஹதீஸர் கூட வருது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இறந்துருச்சு. அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்வதற்காக திருநதி அவர்கள் ஆறுதல் சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபர் செய்யுமா அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த கூலியை கொடுப்பான்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு சொல்வது அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு தெரியாது. உங்களுக்கு வந்துருந்தா தெரியும்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சத்தம் போட்டாங்க. என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லிட்டு அதன் பிறகு நான் தவறு செய்யறேன் அதுக்கு தவறு இல்லமா திருமக்களே. அதனால இப்படிப்பட்ட இப்ராஹிம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நேரத்தில் கண்மணி நாயகம் சொல்லாக வேதனைப்பட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹுவின் திருப்திக்கு மாற்றமா எதையும் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி, முக்கியமான சில விஷயங்களை சொல்ல வேண்டியது சொன்னேன். அதுக்காக சொல்றேன், உலகத்திலே குழந்தை எல்லாரும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படும். யாராவது அதுக்கு மாற்றமா நினைப்பாங்க, நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும். உழைப்பது, கஷ்டப்படுவது, பாடுபடுவது, முயற்சிப்பது, இரவு விழிப்பது, நம்முடைய நேரங்கள், சாப்பாட்டை சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுறது இல்லை, எல்லாவற்றையும் நாம் ஆக்கிக் கொள்வது நம்முடைய குடும்பத்திற்கு, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு. ஆனால் அந்த குர்ஆன் ஒரு காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்க நன்மை நாடுறீர்களா, அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியா இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் நன்மையை கருதினால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? அந்த குர்ஆன் சொல்லுவோம், என்னுடைய எதிர்த்து சமாளித்து வாழ்க்கையை வெற்றி பெறுவார்களா என்று உங்களுக்கு பயமாக இருந்தார். அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவு கிடந்தார். அப்படி பயம் உங்களுக்கு இருக்குமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஃபல்யத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். பிள்ளை திருத்தணம் திருத்தணுங்கிற வார்த்தைங்க உபதேசம் பண்ணாதீங்க. உங்களிடத்தில் அல்லாஹுடைய அச்சத்தை உண்டாக்குங்கள். உங்களுடைய சுய வாழ்க்கையை நீங்கள் பேரலாக ஆக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பத்திரத்தனமாக ஆக்குங்கள். அல்லாஹுடைய அச்சத்தை அளவுகோலாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துங்கள். பிள்ளையின் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், நல்லா அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க. பிரபலமான நிகழ்ச்சி தானே. மதீனாவுடைய மக்கள் ஆனந்தத்தோடு வரவேற்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த மகத்தான இதாயத்து வந்துவிட்டது என்று வரவேற்கிறார்கள். நீண்ட நிலைய நிகழ்ச்சி செல்வாத்துல முதல்ல குபாரத்தை தங்கினாங்க. அப்புறம் மதீனாவுக்கு போனாங்க, மசூதி நபியை கட்டினாங்க. நீண்ட நிகழ்ச்சி மதீனாவுக்கு செல்கின்ற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒட்டகத்திலிருந்து கீழிறங்கி கொண்டார்கள். அந்த நாட்டத்துள் கத்வா என்ற அந்த ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது விடுங்க, ஹரித்தவர் அந்த ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள். அது எங்கே போய் தங்க வேண்டும் என்ற உத்தரவு அல்லாஹுவின் புறத்திலிருந்து அதற்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் எங்க வீட்டுல தங்க, எங்க வீட்டுல தங்க சல்லாசலம் சூப்பிடுறாங்க. சல்லாசலம் சொன்னாங்க, ஒட்டகத்திலிருந்து அவங்க கீழே இறங்கிட்டாங்க, ஒட்டகத்தை மாத்திரம் அனுப்புங்க, அது போகட்டும். தவுஹா அல்லாஹுவின் புறத்திலிருந்து நான் எங்கே தங்க வேண்டும் அந்த இடத்தில் அது தங்கும், அந்த உத்தரவு அதுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. நாம் எல்லாம் படிக்க பிரபலமான செய்தி. செய்தின் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் அந்த ஒட்டகம் தெரிஞ்சிட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. அந்த வீட்டில் செல்வாதன் தங்கினாங்க என்பது வரலாறு. ஆனால் ஒட்டகையே அங்க போய் தங்கிச்சு, ஒட்டகையே அங்க போய் படுத்துச்சு, அதுக்கு அப்படி ஒரு உத்தரவு ஏன் அல்லாஹுடத்திலிருந்து வந்தது, அதற்கான காரணம் என்ன? பெருமக்கள் சொல்கிறார் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 700 வருஷத்திற்கு முன்னால் துப்பா என்று ஒரு மன்னர் இருந்தார். குர்ஆனிலே கூட துப்பா சம்பந்தமான கௌம துப்பாவுடைய வரலாறு வரும். துப்பா என்று ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் அரபகத்தினுடைய பல பகுதிகளை தன்னுடைய ஆளுமைக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு அதையெல்லாம் அந்த நாட்டை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அதனுடைய தொடர்ந்து மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு வந்து அருகில் தன் ஆளுமைக்கு உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு பார்த்தா எவ்வளவு சண்டை பண்ணாலும் எவ்வளவு போட்டி போட்டாலும் அதற்கான முயற்சிகள் செய்தாலும் மதீனாவுடைய ஆளுமையில வரல. எவ்வளவு முயற்சிகள் செய்து பார்க்கிறார். ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் அந்த நாட்டிலே அவர் பெற்றார். பகல்லாம் சண்டை போடுவாங்க, ராத்திரி நேரத்தில் அவங்கதான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. சண்டை உழந்த நேரத்தில் இவங்களுக்கு அவர்களை வீழ்த்துவதற்கு, அவர்களை அடிமையாக்குவதற்கு, அவர்களை பிடிப்பதற்கு வந்த அவர்களுக்கு இவங்க உணவு கொடுத்து விட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த துப்பா என்ற மன்னர் மதீனா சம்பந்தப்பட்ட இந்த காரியங்கள்ல இவங்களுடைய நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கும் பொழுது மதீனாவில் அன்று வாழ்ந்த பன்னூற்று கணக்கான வருமாக்கள் போய் இந்த மன்னரை சந்திச்சாங்க. மன்னரை சந்திச்சு சொன்னாங்க, இந்த மதீனாவுடைய பூமி என்பது அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு இந்த மதீனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இது இந்த உலகத்தின் நிறைவாக, இதாயத்தின் நிறைவாக, நபிமார்களின் நிறைவாக வரக்கூடிய காத்தமுல் அம்பியாய் ஒருத்தரையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் பூமியாக இது இருக்கிறது. அவங்க வருவாங்க, நாங்கள் வேதங்களை படித்து அவர்களின் வருகை எதிர்பார்த்து நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்பதான் இவர் முன் வேதங்களை படித்தார், அதை பற்றி ஆய்வு செய்தார், அதனுடைய விவரங்களை கேட்டறிந்தார். எல்லாத்தையும் கேட்டு சொல்லுனா யாரு, அவங்களுடைய நிலை என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பின்னாலே அந்த மதீனாவினுடைய ஆளுமைக்கு உண்டாக்குவதற்கு நான் முயற்சி அவர் கைவிட்டுட்டார். ஆனால் ஒரு கவிதை எழுதினார், ஒரு பைக் எழுதினார், சஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி வாரின் நசம் ஃபலௌமத் உம்ரி இலா உம்ரிஹி லகுன்து வஸீரன் லஹு வப்னஹு. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சாட்சி சொல்கிறேன், படைப்பினங்களின் தலைவரான, படைப்பினங்களின் ஆளுமைக்கு சொந்தக்காரனான அல்லாஹுவின் ரசூலாக அவர்கள் இருக்கிறார்கள், நான் சாட்சி சொல்கிறேன். ஒரு வார்த்தை எழுதினாரா, என்னுடைய வாழ்நாள் அவர்களின் வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால், என்னுடைய வாழ்நாள் அவர்களின் வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால் அவர்களின் ஊழியனாக, அவர்களின் சேவகனாக, அவர்களுக்கு பணிவிடை செய்பவனாக நான் என்னை ஆட்சி கொள்வேன். இப்படி ஒரு கடிதத்தை எழுதினது மாத்திரமல்ல, ஒரு வீட்டையும் கட்டினார், அந்த வீட்டில் தன் சந்ததியையும் குடியமர்த்தினார், இந்த கடிதத்தை கொடுத்தார். நான் இருக்கும்பொழுது அவங்க வந்தாங்கன்னா நான் இமாம் சொல்வேன், இல்லைன்னு சொன்னா இந்த கடிதம் பாதுகாப்பாக சேர்க்கப்பட வேண்டிய இடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அவர்களின் சந்ததியிலே வந்தவர்கள் தான் செய்யலாகு ஐயூபல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்காக மதீனா வரும்பொழுது தங்குவதற்காக மாசாக துப்பா என்ற மன்னர் கட்டி வைத்தாரே அந்த வீடுதான் அபு ஐயூபல் அன்சாரி அவர்கள் தங்கிய வீடு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து அபு ஐயூபல் அன்சாரி தங்கியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி உள்ள போன உடனே அபு அய்யூபுல் அன்சாரி இடத்துல கடிதத்தை கொடுங்க கேட்டாங்க. இந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கட்டளை வந்திருக்கிறது, எங்கே அது தங்க வேண்டும் என்ற கட்டளை வந்திருக்குன்னு செல்லாதன் சொன்னாங்களே, அதாவது அய்யூபுல் அன்சாரியுடைய வீட்டில் போய் தங்கிச்சு அது படுத்துச்சு அங்க போய் செல்லாதன் தங்கினாங்கன்னு சொன்னா, பெருமக்களே முன்னோர்கள் செய்த தவம், பெற்றோர்கள் செய்த தவம், நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த வாழ்க்கையிலே உள்ள நல்ல செயல்பாடு பிள்ளைகளிடத்திலே அதனுடைய விளைவுகளை உண்டாகும், பிள்ளைகளிடத்தில் அதனுடைய விளைவுகளை உண்டாகும். அதனால் அந்த குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா, அவங்க நல்லா இருக்க நீங்க ஆசைப்படுறீங்களா என்றால் அதற்குண்டான முதல் வழி உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய சுய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்குங்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அளவுகோலாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுங்க. இப்படி நிகழ்ச்சி குர்ஆன் நிரம்பிருக்கு, இப்படி நிகழ்ச்சி குர்ஆன் நிரம்பிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் குதிரை அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியுமே, மூசா அலைஹிஸ்ஸலாம் குதிரை அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியுமே. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றானே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமை கொண்டு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான பாடங்களை நபியுல்லாஹி ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். குறிப்பா மூணு பாடங்கள் நீண்ட நிகழ்ச்சி அது. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஊருக்கு போறாங்க, அந்தாக்கியான ஒரு ஊருக்கு போறாங்க, பசி, அவங்களால தாங்கிக்க முடியல, அந்த ஊர்ல சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டல் அது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்ப அவங்களுக்கு ஏதாவது யாராவது உணவு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நேரத்துல போயிட்டு இருக்கும்பொழுது கடுமையான பசியாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே, கடுமையான பசியாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே செய்தனா ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப சௌத்த கட்டுவோம்னு சொன்னாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சவுத்த கட்டுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபம், பசி தாங்க முடியல, உணவே ஒண்ணும் இல்ல நமக்கு, இந்த நேரத்தில் இந்த வேலையா, இந்த நேரத்தில் இந்த சவுத்த கேட்க வேண்டிய வேலை ஏதாவது இருக்குதா, அப்படியே கெட்டதா இருந்தாலும் அதனுடைய உடமையானத்திலே சொல்லி இந்த சவுத்த நாங்க கெட்ட போறோம், இதுக்கு ஏதாவது கூலியை எங்களுக்கான ஏதாவது வதவிபாவ நீங்க கொடுக்கணும்னு கேட்டாது கெட்டினா என்ன. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம், சொன்னாங்க அது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கா வந்தவங்க இல்லையா, அதனால சரின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து கெட்டினாங்க. ஆனா அதனுடைய காரணம், மூணு நிகழ்ச்சி நடந்துச்சு, மூணுக்கான காரணம் இருக்குது, அந்த மூணு நிகழ்ச்சி ஏன் நடந்துச்சுங்கிறது வேற காரணம் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
இந்த மூணு நிகழ்ச்சி இப்படிப்பட்ட மூணு நிகழ்ச்சியா நடந்துச்சுங்கிறதுக்கான வேறு காரணத்தையும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதுல இந்த சுவத்தை கட்டினதுக்கான காரணம் என்ன, நல்லா குர்ஆன்ல சொல்றான், வாம்மல் ஜிதாரு وَكَانَ لِغُلَامَيْنِ يَتِيمَيْنِ فِي الْمَدِينَةِ وَكَانَ تَحْتَهُ كَنْزٌ لَّهُمَا وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. இந்த சுவத்தை கட்டினதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மதீனாவிலே அடிமை யத்தீம்களான ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த சுவத்துக்கு கீழே வந்து அவர்களுக்கான பொக்கிஷன் பொருளாதாரம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல பேங்க்ல மற்றதெல்லாம் கொண்டு போய் வைக்க முடியாது இல்லையா, வைக்கிற இடங்கிறது இப்படி தாங்க வைப்பாங்க. அதனாலதான் முந்தி எல்லாம் வந்து அங்கே தோண்டினாங்க, அது கிடைச்சிச்சு. இப்ப யாரும் தோண்டி வைக்கிறது இல்ல, போட வேண்டிய இடத்துல போட்டுறாங்க. அப்ப அப்படி கீழே வச்சிரு. இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு நபிமார்களை கொண்டு அல்லாஹ் கட்டினான். குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் அந்த சோத்தை கட்டுறதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். பெருமக்களே, பிள்ளைகளுடைய பெற்றோர்களாகி நாம் நல்லவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சீராகுவார்கள், அவருடைய எதிர்காலம் சிறப்பாகும், அவருடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கு நாம் பொறுப்பெடுக்கிறோம். நல்லா சொல்றார். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சில கடமைகளை இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. பிள்ளைகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு நம்முடைய சில காரியங்களை இன்ஷால்லா நாம சொல்ல வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா நாளைக்கு அது சம்பந்தமாகவும் சில செய்திகளை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த தலைப்புக்கு இன்ஷால்லா நாம சொல்லுவோம். அருமையான பெருமக்களே, நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. மாற்று விஷயங்களை நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் சொன்னாருடைய உன்னதமான தர்க்கத்தை தீனை கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இந்த சபைக்கு வந்த நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட எல்லா விதமான குற்றங்குறைகளையும் கருணையுள்ள ரஹ்மான் மன்னித்தருள்வானாக. வரக்கூடிய காலங்களை அல்லாஹுவின் திருப்திக்காக கழிக்கக்கூடிய உன்னதமான இறை பக்தி உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அல்லாஹுவை வணங்கி வாழ்வதிலே அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தந்தருள்வானாக. பாவங்களின் மீது வெறுப்பை தந்தருள்வானாக. அல்லாஹுனுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் நமக்கு உண்டாக்கக்கூடிய நல்லவர்களை நம்மளுக்கு தோழர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்தருள்வானாக. யாரெல்லாம் வாழ்க்கையிலே மனமுடிப்பதற்கான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை ஏற்படுத்தி அருள்வானாக. மன முடித்ததற்கு பின்னால் மக்கள் தேட்டத்தோடு யார் இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்குளிர்த்தியான சாலிஹான மக்களை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. நம்முடைய மக்களை எல்லாம் அல்லாஹ் சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வயது முதிர்ந்த நேரத்திலேயும் நாளை தியாமத்திலேயும் நமக்கு பின்பலமாக இருந்து நமக்கு உதவியாக இருப்பார்களே, அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்முடைய மக்களை ஆக்கி வைத்தருள்வானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. கடன்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக. கஷ்டங்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக. குடும்பத்தில் எத்தனையோ விதமான தேவைகளுக்காக இங்கே தங்களுடைய குடும்பத்தையும் பல காரியங்களையும் நாட்டையும் திறந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைந்த செல்வத்தை வழங்கி அருள்வானாக. ஒரு ஈமானையும் அல்லாஹ் பலப்படுத்தி அருள்வானாக. அவனுடைய மேலான அன்பையும் அல்லாஹ் தர செய்தருள்வானாக. அவனுடைய துன்யா ஆசிரத்தை அல்லாஹ் சைராக்கி அருள்வானாக. நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் சொல்லாருடைய மேலான அன்பை நம்முடைய கல்வின் அடித்தளத்தில் அல்லாஹ் பதிய செய்தருள்வானாக. ஒப்பற்ற நாயகத்தின் பூரணமான நேசத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாளை தியாமத்துடைய நாளையில் புகழ்மிக்க அவர்களுடைய கொடியின் கீழ் நின்று அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. This audio was downloaded from tamilislamicmedia.com.